புத்தகத்தின் பெயர் சேக்கிழார். அத்தியாயம் 10, சேக்கிழார் அறிவுரை. வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. சேக்கிழாரும் ராஜராஜனும். சேக்கிழார் சீவக சிந்தாமணியை நன்றாக படித்தவர், அதன் காவிய சிறப்பை நன்கு அறிந்தவர். ஆயினும் அரச சபையில் அதனை மிகுதியாக வெளிக்காட்டவில்லை. அரசன் அக்காவியத்தில் தன் கருத்தை செலுத்தினான். சில பகுதிகளை 2-3 முறை வாசிக்க சொல்லி கேட்டு இன்பப்பட்டான். ஒரு நாள் மாலை இளவரசன் சேக்கிழாரை அழைத்து கொண்டு உலவச் சென்றான். இருவரும் ஒரு பூஞ்சோலையில் எதிரெதிர் அமர்ந்தனர். அரண்மனையைச் சேர்ந்த அப்பூந்தோட்டத்தில் மல்லிகை, முல்லை, இருவாச்சி, ரோஜா முதலிய மலர்கள் விரிந்து நறுமணத்தை நாற்புறமும் பரப்பின. மெல்லிய காற்று அங்கு வீச மலர்கள் அசைந்தாடின. அக்காட்சி அமைச்சரையும் இளவரசனையும் வரவேற்கும் காட்சி போல காணப்பட்டது. உரையாடல். இளவரசன்: புலவர் பெருமானி, சீவகன் வரலாறு படிக்கவும் கேட்கவும் இன்பமாகவே இருக்கின்றது. அரசர் தினந்தோறும் அந்நூலினை தனியாக படித்தும் இன்பப்படுகிறார். நானும் சில பகுதிகளை படித்து பார்த்தேன், இன்பமாகத்தான் இருக்கிறது. சேக்கிழார்: இளவரசரே, அந்நூல் படிக்க படிக்க இன்பம் தரும். கதாநாயகனான சீவகன் வீர செயல்களும் பல கலைகளில் அவன் காட்டிய திறமையும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும். அந்நூலினை நான் முழுவதும் வாசித்தவன். செய்யுட்கள் அழகானவை. அக்காவியத்தை பாடிய திருத்தக்க தேவர் சிறந்த புலவர் என்பது அக்காவியத்திலிருந்து புலப்படுகிறது. ஆனால்... இளவரசன்: ஆனால் என்ன? உங்கள் கருத்தை தெளிவாக தெரிவியுங்கள். ஆனால் என்னும் சொல் அந்நூலில் குறையுண்டு என்பதை குறிப்பாக உணர்த்துவது போல காண்கிறதே. அன்பு கூர்ந்து உங்கள் எண்ணத்தை அறிவியுங்கள். உங்களைப் போன்ற பெரும் புலவர் கருத்தை அறிய வேண்டுவது அவசியமன்றோ? சேக்கிழார்: இளவரசே, சீவகன் உங்களை போன்ற அரச மரபினன் அரசன். அவன் வரலாறு படித்தறிய வேண்டுவது அவசியமே. அவன் வரலாறு தமிழ் கவியில் பாடப்பட்டிருப்பதால் காவிய நயத்துக்காக நூலை வாசிக்க வேண்டுவது நமது கடமை. ஆனால் அந்த வரலாறு இப்பிறப்பில் இன்பத்தை தருமே தவிர ஆன்மாவிற்கு எவ்வகையில் துணை செய்ய வல்லது? நமது சைவ சமயத்தை வளர்க்க அது உதவி செய்யாதல்லவா? ஆதலின் இம்மைக்கும் மறுமைக்கும் இன்பம் தரத்தக்க வரலாறுகளே அரசர்களும் குடிகளும் போற்றி படிக்கத்தகுவன ஆகும். இளவரசன்: புலவர் பெருமானே, நீ கூறியது உண்மை. அங்கடம் இருமையும் பயக்கத்தக்க வரலாறுகள் இவை. சேக்கிழார்: ராஜராஜரே, இந்த உலகில் தூய வாழ்வு வாழ்ந்து மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களுக்கு தொண்டு செய்து மறைந்த பெருமக்களுடைய வரலாறுகளே நமக்கு ஏற்றவை. அங்கனம் தோன்றி மறைந்த பெருமக்களே திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் முதலியோர். அவர்கள் வடக்கே காலத்தி வரை கால்நடையாக நடந்து ஏறக்குறைய 200-க்கு மேற்பட்ட கோவில்களை தரிசித்தவர்கள். அங்கங்கு இருந்த மக்கள் உள்ளத்தை கடவுள் பால் திருப்ப திருப்பதிகங்கள் பாடினவர்கள். பல அற்புதங்களை செய்தவர்கள். திருநாவுக்கரசர் தமது 81 வயது வரை யாத்திரை செய்து மக்கட்கு அறிவுரை சமய உரைகளை பதிகங்கள் மூலமாக போதித்து வந்தவர் என்றால் அப்பெருமக்களுடைய வரலாறுகள் எத்தகையனவாக இருத்தல் வேண்டும்? அவற்றை கேட்பதால் படிப்பதால் நமது சமய முன்னேற்றத்திற்குரிய பல தொண்டுகளை செய்ய யோசனை உண்டாகும். நமக்கும் இம்மையில் இன்பமும் மறுமையில் நற்பயனும் கிடைக்குமல்லவா? ராஜராஜன்: அமைச்சர் பெருமானே, உங்கள் கருத்தை உணர்ந்தேன். நீங்கள் கூறுவது முற்றும் உண்மையே. அரசனும் இளவரசனும்: அன்றிரவு இளவரசன் தன் தந்தையை கண்டு சேக்கிழார் கருத்தை விளக்க உரைத்தான். அனபாயன் சிறந்த புலவன் அல்லவா? அவன் சேக்கிழார் யோசனையை பாராட்டினான். சமண காவியமாகிய சிந்தாமணியை சைவர் படிக்கலாகாது என்று கூறாத அவரது பரந்த அறிவையும் பாராட்டினான். மறுநாள் சேக்கிழாரை கண்டு பல ஐயங்களை போக்க விரும்பினான். அனபாயனும் அமைச்சரும் மறுநாள் காலை சேக்கிழார் அரசியல் விஷயமாக அரசனை பார்க்கச் சென்றார். அப்பொழுது அரசன் அவரை முக மலர்ச்சியோடு வரவேற்று உட்கார செய்தான். அவரை அன்புடன் நோக்கி, புலவரே, நீங்கள் ராஜராஜனிடம் நேற்று கூறியவற்றை கேள்வியுற்றேன். உங்கள் யோசனை பாராட்டத்திற்கு உரியது. ஆனால் அத்தகைய பெரியோர் வரலாறுகள் காவிய ரூபத்தில் இல்லையே, அவற்றை நாம் எவ்வாறு அறிவது என்று கேட்டான். அமைச்சர்: அரசர் பெருமானே, தேவார ஆசிரியர் வரலாறுகளை பற்றி நம்பியாண்டார் நம்பி என்பவர் பல சிறு நூல்களை பாடியுள்ளார் அல்லவா? அவற்றுடன் அவர்கள் பாடிய தேவார பதிகங்களை ஆராய்ந்தால் அவர்களுடைய வரலாற்று செய்திகளை பெரிதளவு அறியலாம். மேலும் அப்பெரியார்கள் யாத்திரை சென்ற இடங்களிலும் பிறந்த ஊர்களிலும் அவர்களை பற்றி வழங்கும் கதைகளும் ஆராயத்தக்கவை. அவற்றில் பொருத்தமானவற்றை கொண்டு இம்மூன்றையும் இணைத்து முறைப்படுத்தினால் அவர்கள் மூவருடைய வரலாறுகளும் செவ்வையாக செப்ப முடியும். மற்ற அடியார்களுடைய வரலாறுகள் நம்பியால் திருத்தொண்டர் திருவந்தாதியில் குறிக்கப்பட்டுள்ளன அல்லவா? அவற்றோடு அவரவர் பிறந்து வாழ்ந்த ஊர்களில் கூறப்படும் வரலாற்று செய்திகளை நினைத்தால் விளக்கமான வரலாறு கூற முடியும் என்றார். அனபாயன் வியப்பு கொண்டான். அவன் அமைச்சரை நோக்கி, ஐயனே, உமது யோசனை நல்லதே, ஆயின் இவ்வளவு அரும்பாடுபட்டு நாயன்மார் வரலாறுகளை தொகுப்பவர் யாவர்? இவ்வறிய வேலைக்கு பல ஆண்டுகள் வேண்டும், பொறுமையும் சமயப்பற்றும் வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சுற்ற வேண்டுமே என்று கூறினான். அமைச்சர், பெருமானே, நான் தங்களிடம் அமைச்சனாக வந்த நாள் முதல் இந்த வேலையில் ஈடுபட்டேன். என் யாத்திரைகளில் எல்லா தலங்களையும் சுற்றி பார்த்தேன், குறிப்புகள் சேகரித்தேன், பின்னர் ஓய்வு நேரங்களில் அவற்றை முறைப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று பதில் உரைத்தார். நாயன்மார் வரலாறுகளை கேட்டது. அந்த பதிலை கேட்ட அனபாயன் ஆச்சரியம் கொண்டான். என்ன, நாயன்மார் வரலாறுகளை ஆராய்ந்து முறைப்படுத்தி இருக்கிறீர்களா? எங்கே, கூறுங்கள் கேட்போம் என்று மிக்க ஆவலுடன் கூறினான். சேக்கிழார் மாதிரிக்காக ஓர் அடியார் வரலாற்றை விளக்கமாக உரைத்தார். அரசன் ஆனந்த பரவசம் அடைந்தான். அவன் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் அரும்பியது. அவன் மற்றவர் வரலாறுகளையும் கூறும்படி வேண்டினான். புலவர் பெருமான் நாள்தோறும் அவ்வரலாறுகளை கூறி வந்தார். புராணம் பாட வேண்டுதல். அரசன் உண்மை சைவன் அல்லவா? அவன் மனதில் பெரியதோர் மாறுதல் உண்டாயிற்று. சேக்கிழாரை கொண்டே நாயன்மார் வரலாறுகளை பெரியதோர் புராணமாக பாடி முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆதலின் அவன் எழுந்து அமைச்சரை மார்புறத் தழுவி, பெரியீர், உம்மை அமைச்சராக பெற்ற நான் பாக்கியம் செய்தவனானேன். நம் சைவ சமயத்துக்காக அரும்பாடுபட்ட பெரியோர் வரலாறுகள் ஒரு காவியமாக வர வேண்டும் என்று எனக்கு நெடுநாளாக எண்ணமுண்டு. ஆனால் அதற்கு உரிய முயற்சியும் உழைப்பும் அதிகம் வேண்டுமே. அப்பணியை மேற்கொள்பவர் யாவர் என்று எண்ணி ஏங்கினேன். என் பிறவி இன்று பயன் பெற்றது. தாங்களே அடியார் வரலாறுகளை ஒரு புராணமாக பாடித்தருதல் வேண்டும். சைவ உலகம் நல்வழிப்பட என்றென்றும் தங்கள் பெயர் இருக்கத்தக்கவாறு திருத்தொண்டர் புராணம் பாடி அருளுக என்று வேண்டினான். தில்லையை அடைதல். சேக்கிழார், பெருமானே, நான் தில்லை பெருமானை அருளை பெற்று பாட முயல்வேன். நான் தில்லையிலிருந்தே அவ்வேலையை முடிப்பேன் என்றார். உடனே அரசன் தில்லையில் இருந்த மாளிகை ஒன்றில் அமைச்சருக்கு வேண்டிய வசதிகளை செய்வித்தான். நல்ல நாளில் சேக்கிழார் அரசனிடம் இளவரசனிடமும் விடை பெற்று தில்லையை அடைந்தான். அரசன் தயாரித்து வைத்த அழகிய மாளிகையில் எல்லா வசதிகளுடனும் தங்கினான். அத்தியாயம் 10 நிறைவுற்றது.